ஆரியனாம் ஆசான் வந்து, அதாவது மேம்பட்ட ஞானாசிரியன் எழுந்தருளி தோன்ற, அந்த ஞானாசிரியன் எழுந்தருளி தோன்ற அவருடைய சன்னதியிலே, அங்க செம்மையான கதிரவன் தோன்ற அந்த கதிரவனுடைய சன்னதியிலே என்று வருவித்துக் கொண்டது போல, இங்கேயும் மேம்பாடுடைய ஞானாசிரியன் எழுந்தருள அந்த ஞானாசிரிய சன்னதியிலே. ஞானாசிரியர் எழுந்தருளன்னா எப்படி எழுந்துள்ளார் என்று சொல்கின்றார், அருளால் தோன்ற என்று சொல்கின்றார். ஆரியனாம் ஆசான் வந்து தோன்ற என்று மாத்திரம் சொல்லவில்லை, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. அருள் என்பது இங்க ஞானம், என்ன ஞானம்னா கேட்பித்தல் ஞானம். ஆமா, சீடனுக்கு வந்து அவன் கேட்குமாறு உபதேசிக்க வேண்டும் என்ற திருவுள்ள கருத்தோடு ஞானாசிரியர் எழுந்தருள்கின்றார். அதனாலதான் சீடனுக்கு கேட்டல் ஞானம் உண்டாகின்றது. சீடனுடைய திறமையினால் மட்டுமல்ல, ஆசிரியனுக்கு அந்த கருணை, இவன் கேட்குமாறு உபதேசிக்க வேண்டும் என்ற கருணையோடு ஞானாசிரியர் எழுந்தருள்வதனால இந்த கேட்டல் ஞானம் சீடனுக்கு உண்டாகின்றது. ஆரியனாம் ஆசான் வந்து மேம்பட்ட ஞானாசிரியன் எழுந்தருளி, எப்படி எழுந்தருளி, அருளால் தோன்ற. அருளால், அருள் என்பது கேட்பித்தல் ஞானம். இந்த இடத்துல அருள், அருள் வர்ற இடத்துல போனா கேட்பித்தல் ஞானம் பொருள் சொல்ல முடியுமா? இந்த பாடல்ல இந்த இடத்துல அப்படி பொருள் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஏற்புலி கோடல் என்ற உத்தி சொல்வார்கள், அதான் விசேட உரையில சொல்வார்கள். இந்த அருள் என்றது ஏற்புலி கோடலால் கேட்பித்தலை உணர்த்திற்று என்று விசேட உரையில சொல்வார். அருளால் என்று இருப்பது வந்து அருளோடு என்று கொள்ள வேண்டும். அங்க ஆண் உருபு இந்த மாதிரி உடன் நிகழ்ச்சி பொருளில் வரும். அறத்தான் வருவதே இன்பம் சொன்னார் திருவள்ளுவர் பெருமான், அறத்தோடு வருவதே இன்பம்னு அதுக்கு பொருள் கொண்டார் பரிமையழகன். ஆகவே ஆணுருபு இப்படி உடன் பொருள்ல வரும். அது மாதிரி இங்க அருளால் தோன்றன்னா அருளோடு தோன்ற, அருளுடன் தோன்ற என்று பொருள் கொள்ள வேண்டும். ஞானாசிரியன், மேம்பட்ட ஞானாசிரியன் வந்து கேட்பித்தல் ஞானத்தோடும் தோன்ற, கேட்பித்தல் ஞானத்தோடும் வந்து தோன்ற. சரி, அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும், ஆன்மாவில அடிஞானம் தோன்றுமா? ஆன்மாவிடத்திலே அந்த சீடனாகிய இந்த ஆன்மாவிடத்திலே அடிஞானம் தோன்றும். அடிஞானம் என்ன சொன்னாங்கன்னா, மேல நாலு வகை ஞானம் சொன்னாங்க இல்லையா, மேல சொன்னாங்க நாலு வகை ஞானம். என்ன சொன்னாங்க, ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம் அப்படின்னு ஆசிரியர் முந்தைய பாடல் ஒன்றில் சொன்னார். ஈரிரண்டாம் கிழக்கின் ஞானம், அதாவது ஞானத்தை, ஞானம் எத்தனை வகைன்னு கேட்டால் ஈரிரண்டு, அதாவது நான்கு என்று சொன்னார். அப்படி நான்கு சொல்லும் பொழுது கேட்டல் தொடங்கி சொன்னார், கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை. அப்போ இந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை இதுல வந்து கீழே இருப்பது எது, கேட்டல், அதைத்தான் அடிஞானம் என்று சொன்னார். நம்ம அந்த கேட்டலில் இருந்துதான் சிந்தித்தல் தெளிதல் ஞானம் இப்படி வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே அடியில் இருப்பது அந்த கேட்டல், அதான் அடிஞானம். ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற, மேம்பட்ட ஞானாசிரியன் கேட்பித்தல் ஞானத்தோடும் எழுந்தருள அடிஞானம் கேட்டல் ஞானம். பார்த்தீங்கன்னா அடிஞானத்துக்கு எவ்வளவு நயமான பொருள் சொல்கின்றார்கள் நம்ம உரையாசிரியர், கேட்டல் ஞானம் என்று சொல்கின்றார்கள். அந்த நாலு வகை ஞானங்கள்ல முதல் தொடக்கத்தில் இருப்பது கேட்டல், அதனால அடிஞானம் அந்த கேட்டல் ஞானத்தை சொன்னாராம். அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும், சீடனுக்கு அந்த கேட்டல் ஞானம் தோன்றும், தோன்ற அந்த கேட்டல் ஞானம் தோன்றவே தூரியனாம் சிவன் தோன்றும். தூரியன் என்பது முதல்வன் என்று பதவுரையாசிரியர் சொல்கின்றார். முதல்வனாகிய அந்த சிவபெருமான் அந்த சீடனுக்கு தோன்றுவார். கேட்டல் ஞானம் வந்தவுடனே இல்லையா, அதாவது கேட்பித்தல் ஞானத்தோடு ஞானாசிரியர் எழுந்துட்டு வருகின்றார். அப்ப அவர் என்ன செய்வார், கேட்பித்தல் ஞானத்தோடு எழுந்தருளி வருபவர் என்ன செய்வார், அந்த ஆசிரியர் இந்த சீடன் கேட்கும்படி அவனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்ற கருத்தோடு வருகின்றார். வந்தவர் என்ன செய்வார், அந்த சீடன் கேட்கும்படி உபதேசிப்பார் இல்லையா, ஞான செய்திகளை உபதேசிப்பார். அப்போ அவன் கேட்டு புரிந்து கொள்கின்றார், கேட்ட ஞானம் அவரிடம் உண்டாகின்றது. அதை கேட்கும் ஆற்றல் எப்படி அந்த மாணாக்கனுக்கு உண்டானது என்று சொன்னால், நெருப்பை உமிழக்கூடிய ஒரு தன்மை எப்படி அந்த சூரியகாந்த கல்லுக்கு உண்டானது, கதிரவனின் சன்னதியினை பெற்றமையினாலே அந்த சூரியகாந்த கல்லுக்கு நெருப்பை உமிழக்கூடிய ஆற்றல் உண்டானது. அதுபோல ஞானாசிரியனுடைய சன்னதியினை அடைந்து விட்டதனாலே சீடனுக்கு கேட்டல் ஞானம் உண்டாகியது. அந்த கேட்டல் ஞானத்தின் பயனாக அவர் உபதேசிப்பதை கேட்டு கேட்டு சீடனுடைய ஞானம் செம்மையுற்று அதன் பயனாக அவனுக்கு என்ன தரிசனமாகின்றது, சிவமே தரிசனமாகின்றது, சிவமே தரிசனமாகின்றது. தூரியனாம் சிவன் தோன்றும் என்று சொன்னார். முதல்வனாகிய சிவபெருமானே அவனுக்கு காட்சியளிப்பார். எப்படி, நிர்விகற்பமாக, ஏன்னா கேட்டல் ஞான நிலையில தான் இப்ப சீடன் இருக்கின்றார். என்ன சிந்தித்து தெளிந்தாதான் சிவபெருமான் வந்து அந்த சிவதரிசனம் அவனுக்கு தெளிவுற நிகழும். இப்ப நிர்விகற்பமாக நிகழ்கின்றது இல்லையா, சவிகற்பம் என்பதுதான் நல்ல தெளிவாக காண்பது. இதெல்லாம் அளவை இலக்கணம் முதல் பகுதியில பார்த்தோம். இந்த நிர்விகற்பம் சவிகற்பம்லாம் சவிகற்ப காட்சியில தான் தெளிவாக காண்பது நடக்கும். நிர்விகற்பம் அதுக்கு முந்தைய நிலை, அதனால ஈற்றடியில சொன்னார் முன் நிகழ்ந்து தோன்றும்னார். முன் நிகழ்ந்து என்றால் முன் என்பது சவிகற்பத்துக்கு முன்பாக முன்பாக நிகழும் நிர்விகற்பம். அதனால காலம் பற்றி முன் நிகழ்வது. ஆமா, இடம் பற்றி முன் சொல்லும் போது பின்னால வருதான் முன்னும்பாங்க, இது காலம் பற்றி சொல்கின்றான். சவிகற்பத்துக்கு முன்பாக நிகழும் நிர்விகற்பம், அதனால முன் நிகழ்ந்துன்னு சொன்னதுனால சவிகற்பத்துக்கு முன்பாக நிகழும் நிர்விகற்பத்தை கொள்ள வேண்டும். அந்த முன் நிகழ்ந்து என்பதை தோன்றும் தோன்றும் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் உரையாசிரியர் அறிவுறுத்தி உள்ளார்கள். ஆகவே தூரியனாம் சிவன் முன் நிகழ்ந்து தோன்றும் இல்லையா? ஆமா, முதல்வனாகிய சிவம் வந்து ஆன்மாவுக்கு நிர்விகற்பமாக தோன்றும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தானும் தோன்றும், தானும் தோன்றும் சொல்றாரு. அந்த சிவத்துக்கு உள்ளே இந்த சிவத்தோடு அடங்கிய வியாபியமாக ஆன்மாவாகிய தானும் அவனுக்கு தோன்றும், தன்னையும் காண்பான். அந்த இல்லையா, அந்த சீடனாகிய அந்த ஆன்மா தன்னையும் காண்பான், சிவனையும் காண்பான், அந்த சிவத்துக்குள்ளே தன்னையும் காண்பான், தனக்குள்ளே உலக வேதங்கள் அனைத்தையும் காண்பான் என்று சொல்கின்றார். தூரியனாம் சிவன் தோன்றும், தோன்றும் என்பதை இறுதியில் உள்ள முன்னிகழ்ந்து என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தூரியனாம் சிவன் முன்னிகழ்ந்து தோன்றும், அப்புறம் தானும் முன்னிகழ்ந்து தோன்றும். அந்த சிவத்துக்குள்ளே தானும் தோன்றும், இந்த சிவத்துக்குள்ளேன்னு சொல்லும் போது இந்த மூன்றாம் அடி அப்படி தொடர்ந்து வாங்க. தானும் தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அந்த தன்னுள்ளே இருக்கு பாருங்க, அந்த தன்னுள்ளே என்பதை எடுத்துக்கொண்டு தானும் என்பதற்கு முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படினா தூரியனாம் சிவன் தோன்றும், இதுல தூரியனாம் சிவன் முன்னிகழ்ந்து தோன்றும், முதல்வனாகிய சிவன் நிர்விகற்பமாக காட்சிப்படுவான். அதுக்கப்புறம் தன்னுள்ளே என்பதை வைங்க, தானும் தோன்றும் என்பதுக்கு முன்னால தன்னுள்ளே, தன்னுள்ளே தானும் தோன்றும். தன்னுள்ளேங்கும் போது இந்த இடத்துல சிவத்தின் உள்ளே, தன்னுள்ளேங்கும் போது அந்த சிவத்தினுடைய, சிவம் தோன்றியதல்லவா, அந்த தோன்றுகின்ற அந்த சிவத்தின் உள்ளே அதற்குள் வியாபியமாக தானும் தோன்றும், ஆன்மாவாகிய தானும் அங்க தரிசனமாகும். அதுக்கப்புறம் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும், தொல்லுலகம் எல்லாம் இந்த உலக பிரபஞ்ச வேதங்கள் எல்லாம் தன்னுள்ளே, இந்த இடத்துல தன்னுள்ளேங்கும் போது ஆன்மாவாகிய தனக்குள்ளே. தன்னுள்ளே என்பதை வந்து ரெண்டு விதமா பொருள் கொள்ளுதும், தானும் தோன்றும்க்கு முன்னால தன்னுள்ளே வச்சுக்கிட்டு அந்த இடத்துல தன்னுள்ளே என்பது சிவத்தின் உள்ளேன்னு பொருள் கொள்றோம். அப்புறம் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும்னு உள்ளபடியே பொருள் கொள்ளும் போது அப்போ ஆன்மாவாகிய தன்னுள்ளே, அதாவது சிவத்துக்குள் ஆன்மா வியாபியம் வியாபியமாய் அடங்கும், ஆன்மாவுக்குள்ள பிரபஞ்சம் வியாபியமாய் அடங்கும் இல்லையா. இந்த உண்மையினை நிர்விகற்பமாக சீடன் உணர்ந்து கொள்வான் என்று இந்த பாடல் சொல்கின்றது. கேட்ட ஞானத்தினை, கேட்ட ஞானம் அவனுக்கு கிடைத்ததன் பயனாக மாணாக்கன் உணர்ந்து கொண்டது என்ன என்றால், மேம்பட்ட அந்த சிவபிரானுக்குள்ளே வியாபியமாக தான் இருப்பதையும் தனக்குள்ளே வியாபியமாக உலகம் இருப்பதையும் நிர்விகற்பமாக பொது வகையாக அறிந்து கொள்கின்றான். இந்த மாணாக்கன் மேலும் அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது நிர்விகற்பமாக பொதுவாக அறிந்து கொள்கின்றான். மேலும் அவன் என்ன அறிந்து கொள்கின்றான் என்றால், சிவபிரான் நேரியனாகவும் பரியனாகவும் இருப்பதை அறிந்து கொள்கின்றான். நேரியன் என்றால் அது நுணுக்கமான நிலை, ஆமா மிக நுணுக்கமான நிலை, ரொம்ப நுணுக்கமான பொருள்னா நமக்கு அணுதான் நினைவுக்கு வரும். ஆனா இல்லையா, மிகப்பெரிய பொருள்னா அண்டம் நினைவுக்கு வரும். ஆனா சிவபெருமானுடைய நுணுக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா, எப்படிப்பட்டது என்றால், அணுவையே கூட நம்ம நாம நுணுக்கம் நுணுக்கம் சொல்ற அணு இருக்குதே அது அண்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பெரிதாக இருக்குமாறு தான் நுணுக்கமாக இருப்பான். சிவபெருமானுடைய நுணுக்கத்தோடு ஒப்பிட்டால் அணு வந்து எப்படிப்பட்டது, அண்டம் போன்றது, அவ்வளவு நுணுக்கமானவன். அதனாலதான் எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருக்க முடிகின்றது. உரை சேரும் 84,100,000 யோனி வேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிரே அங்கங்கே, உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வார். எல்லா உயிர்களுக்கும் உயிராக அங்கங்கே நிற்கின்றாரே, அதுதான் வந்து அந்த நுணுக்கமான நிலை. ஆகையினாலே அந்த நுணுக்கமான நிலையினாலே அவன் அணுவும் அண்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் மிக நுணுக்கமாக இருப்பவன், அதான் நேரியன், நுணுக்கமானவன் நேரியன். பரியன் என்று சொல்லும் பொழுது மிகவும் பெரிய பொருளாக இருப்பவன். எப்படி என்றால், நாம பெரிய பொருள்னா அண்டத்தை மதிக்கின்றோம், அந்த அண்டம் வெறும் அணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவன் பெரிய பொருள். ஆக எப்படிப்பட்ட ஒரு பேர் இயல்பு சிவபெருமானுக்கு பாருங்க, அணுவை அண்டம் என்று சொல்லிவிடலாம், அந்த அளவுக்கு நுணுக்கமானவர் சிவபெருமான். அதுபோல அண்டத்தை அணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையும் வாய்ந்தவர். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்று சொல்லி அதைத்தான் வந்து அற்புதமாக அனுபவித்து சொல்கின்றார் நம்முடைய உமாவிசிவம் திருவிருப்பில. ஆகவே நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். இப்படி சுவாமி நுணுக்கமானவனாகவும் மிகவும் பெருமை வாய்ந்தவனாகவும் இருக்கின்ற நிலை எல்லாமே எப்படி தோன்றும், நிர்விகற்பமாக தோன்றும், முன் நிகழ்ந்து தோன்றும்னர். உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை என்று சொல்கின்றாரே, இவற்றை நிறல் நிறையாக கூட்டிக் கொள்ள வேண்டும். எல்லாம் பதவுரையை தழுவி அடியன் சொல்கின்ற கருத்துக்கள். நேரியனாய் என்பதோடு உயிர்க்குயிராய் சேர்த்துக்கணும், ஏன்னா நுணுக்கமானவனாக இருப்பதனால உயிர்க்குயிராய் அவனால் விளங்க முடிகின்றது எனவே நேரியனாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலை முன் நிகழ்ந்து தோன்றும் என்று கூட்டிக் கொள்ளுங்கள். ஈற்றடியை பாருங்கள், நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்று ஈற்றடி உள்ளது. இதை நாம் எப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால், அப்படியே வரிசைப்பட கூட்டிக் கொள்ள வேண்டும், வேற ஒன்றும் இல்லை. நேரியனாய் என்பதனோடு உயிர்க்குயிராய் சேர்த்துக்கணும். அவன் மிக நுணுக்கமனமாக விளங்கி உயிர்க்குயிராக இருப்பது மாணாக்கனுக்கு நிருவிகல்பமாக காட்சிப்படும். அப்புறம் அவன் மிகவும் பெரியவனாக விளங்கி எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பதும் மாணாக்கனுக்கு நிருவிகற்பமாக காட்சிப்படும். அதுதான் நேரியனாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலை முன் நிகழ்ந்து தோன்றும். சரிதானா? நேரியனாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலை, நேரியனாய் நுணுக்கமானவனாய், அப்படி நுணுக்கத்தோடு எப்படி விளங்குகின்றான்? உயிர்க்குயிராய் விளங்குகின்றான், உயிர்க்குயிராய் விளங்குகின்றான். அப்படி உயிர்க்குயிராய் நின்ற நிலை எப்படி தோன்றும் மாணாக்கனுக்கு? முன் நிகழ்ந்து தோன்றும், அதாவது நிர்விகற்பமாக தோன்றும். சவிகற்பிற்கு சவிகற்பத்திற்கு முந்தைய நிலையாகிய அந்த நிர்விகற்பமாக தோன்றும். முன் நிகழ்தல் என்றால் சவிகற்பத்துக்கு முன் நிகழக்கூடிய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி நிர்விகற்ப நிகழ்ச்சி, நிர்விகற்பமாக அவனுக்கு தோன்றும். சிவபிரான் நுணுக்கமானவனாக விளங்கி உயிர்க்குயிராய் விளங்கும் நிலை நிர்விகற்பமாக தோன்றும். அப்புறம் பரியனுமாய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். பரியனாய் அதாவது பெரியவனாய், பெரியவனாய் இருப்பதனால அண்டத்தை அணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அண்டத்தை அணு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, திருவண்ட பகுதியிலே சொல்வார் இல்லையா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றடில் பகலின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன, இன்னுரை கதிரின் துண்ணனு குறைய சிறியவாக பெரியவன் என்பார். அதாவது இல்லத்திலே சாளரத்தின் வழியே வரக்கூடிய கதிரொளியிலே உள்ள நுண்ணிய அணுக்கள் அளவுக்கு, அந்த அண்ட கோடிகள் எல்லாம் இந்த நுண்ணிய அணுக்கள் அளவுக்கு சிறிதாக போய்விடும்படி தான் பெரிதாக விளங்குவன் என்று சொல்வார். அண்டமோர் அணுவாம் பெருமையும் அணுவோர் அண்டமாம் சிறுமையும் கொண்டு என்று திருவிசைப்பாவிலே கருவூர் தேவர் அவர்கள் அருள் செய்துள்ள திருவிசைப்பாவும் கூறும். ஆகவே இந்த அண்டமெல்லாம் அணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவனாக இருக்கின்றான், அதனாலதான் அவன் எங்கும் நிறைந்து விளங்க முடிகின்றது. அதனால சொன்னார், பரியனுமாய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும், நேரியனாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலை முன் நிகழ்ந்து தோன்றும், அப்புறம் பரியனுமாய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்று இவ்வாறு சுவாமிகளுடைய பொழிப்புரையினை தழுவி பதவுரை ஆசிரியர் அற்புதமாக நமக்கு அருள் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த கேட்டல் ஞானத்தை சொல்லக்கூடிய பாடலே, செய்ய சுடர் தோன்றியிட சூரிய அதன் சன்னதியிலே சூரியகாந்த கல்லில் நெருப்பு தோன்றுமாறு போல, மேம்பட்ட ஞானாசிரியன் கேட்பித்தல் ஞானத்தோடும் எழுந்தருளி வர அவனுடைய சன்னதியிலே மாணாக்கனிடத்திலே அடிஞானமாகிய கேட்டல் ஞானம் தோன்றும். அந்த கேட்டல் ஞானம் தோன்றவே முதல்வனாகிய சிவம் அவனுக்கு நிர்விகற்பமாக தோன்றும். அந்த சிவத்தின் உள்ளே ஆன்மாவாகிய தானும் நிர்விகற்பமாக தோன்றும். ஆன்மாவாகிய தன்னுள்ளே உலக வேதமெல்லாம் நிர்விகற்பமாய் தோன்றும். மேலும் சிவபெருமான் நுணுக்கமான பொருளாக விளங்கி உயிர்க்குயிராக விளங்கும் நிலையும் மாணாக்கனுக்கு நிர்விகற்பமாக தோன்றும். சிவபிரான் பெரும் பொருளாக விளங்கி எங்கும் நிற்கின்ற நிலையும் அந்த மாணாக்கனிடத்திலே நிர்விகற்பமாய் தோன்றும் என்று கேட்டல் ஞான அனுபவத்தினை இந்த பாடல் நமக்கு தெளிவுரை எடுத்துரைக்கின்றது. ஞானாசிரியரிடம் போய் கேட்கக்கூடிய தகுதியினை அடையாத அடியேனை போன்றவர்களும் அந்த கேட்டல் ஞானத்தினுடைய பெருமைதான் எப்படிப்பட்டது என்று தெரிந்து ஓரளவுக்காவது தெரிந்து உய்ய வேண்டும் என்று அடியேனை போன்றவரும் உய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் இந்த பாடலை அருளி செய்திருக்கின்றார். உரையாசிரியர்கள் அதற்கு திறம்பட பொருளும் அருளி செய்து நம்மை உய்யக்கொள்கின்றார்கள். இப்பொழுது பொழிப்புரையினை பார்க்கலாம். தனது கிரணத்தோடும் தோன்றும் ஞாயிற்றின் சன்னதி மாத்திரையானே. ஆகவே சுடர் தோன்றியிட என்றால் ஞாயிறு தோன்றியிட என்றுதான் அதுக்கு நேராக பொருள் கொள்ளணும் இல்லையா? ஆனா கிரணத்தோடும் சொல்லி ஒரு பொருள் நயத்தை சொல்லியிருக்காங்களே, பொருள்ல சொன்ன விஷயத்தை ஓமையில அப்படி மேற்கொள்கின்றார்களே, இது எத்துணை சிறப்பு வாய்ந்தது. ஓம பொருளின் உற்றது உணரும் தெளிமருங்குலவே சிறப்பியலான என்பார் தொல்காப்பியர். ஏன்னா ஞானாசிரியன் எப்படி தோன்றுகின்றான்? ஞானாசிரியன் தோன்ற என்று வெறுமன சொல்லல, ஞானாசிரியன் கேட்பித்தல் ஞானத்தோடும் தோன்ற என்று சொன்னார். அது மாதிரி கதிரவன் தோன்றேன்னு சொல்லும்போது கதிரவன் தன் கிரணத்தோடும் தோன்ற என்று சொல்லியிருக்கின்றார். கதிரவன் எப்படி தன் கிரணத்தோடு தோன்றுகின்றானோ அதுபோல ஞானாசிரியன் கேட்பித்தல் ஞானத்தோடு தோன்றுகின்றான், உபதேசிக்கும் ஞானத்தோடு தோன்றுகின்றான். ஆகவே தனது கிரணத்தோடும் தோன்றும் ஞாயிற்றின் சன்னிதி மாத்திரையானே சூரியகாந்தக்கல் லிங்கன் நெருப்பு விளங்கி தோன்றுமாறு போல, கேட்பித்தலோடும் தோன்றும் ஆசிரியன் சன்னிதி மாத்திரையானே மாணாக்கன் மாட்டு, மாட்டுனா மாணாக்கன் இடத்து அப்படின்னு பொருள், மாணாக்கன் மாட்டு மேல் ஈரண்டாம் கிழக்கின் ஞானம் என்றவற்றுள் முந்தைய ஞானமாகிய கேட்டல் அறிவு விளங்கி தோன்றும். அது தோன்றவே பதி முதலிய முப்பொருளும் அவை ஒன்றினொன்று வியாபக வியாபியங்கள் ஆமாறும் நிர்விகற்பமாய் தோன்றும். புலிப்புரை ஆசிரியர் தொகுத்து சொல்லியிருக்கின்றார். விசேட உரையில விளக்கி சொல்வார். அதைத்தான் பின்பற்றி பதவுரை ஆசிரியர் சொன்னார். அதை பின்பற்றி அடியன் முதலிலே விளக்கம் கூறிவிட்டேன். என்னென்னலாம் ஆணாக்கனுக்கு தோன்றும் என்பதை விரிவாக அடியன் விளக்கி சொல்லிவிட்டேன். இங்க தொகுத்து சொல்லியிருக்கின்றார். பதி முதலிய முப்பொருளும் மாணாக்கனுக்கு நிரூபமா தெரியும், அவை ஒன்றினொன்று வியாபியமா இருப்பதும் தெரியும் என்று சொன்னார். அருளான் என்று சொன்ன இடத்துல அந்த ஆண் என்பது உடன் நிகழ்ச்சி பொருள்ல வந்தது, அதனால அருளோடு என்றதுக்கு பொருள்படணும்னு பார்த்தோம். அது இந்த விசேட குறிப்பை தழுவிதான் அடியன் சொன்னது. அருளான் என்புலி, என்புலினா என்னும் இடத்து அப்படின்னு பொருள். அருளான் என்புலி, ஆண், ஆண் என்றால் அந்த அருளான் என்பதில் உள்ள அந்த ஆண் என்ற உருபு. அருளான் என்புலி ஆண் உடன் நிகழ்ச்சி பொருட்கள் வந்தது. இதற்கு மேற்கோள் காட்டுகின்றார்கள். அறத்தான் வருவதே என்பது மேற்கோள் காட்டினா வந்து சங்க இலக்கியத்திலிருந்து காட்டுகின்றார்கள். உரையாசிரியர் தூங்கு கையான் ஓங்கு நடைய என்றார் போல. இது புறநானூர்ல ஒரு பாடல். தூங்கு கையான் ஓங்கு நடைய, தூங்கு கை இங்க வந்து தூங்கு, அதாவது தூங்குதல் என்பதற்கு அசைதல் என்று ஒரு பொருள் உண்டு. தூங்கு கை என்றால் அசைகின்ற கை. கைன்னு சொன்னது துதிக்கை, அதாவது ஒரு சேர மன்னனுடைய பாசறையினை வர்ணிக்கின்ற பாடல். மிக அருமையான பாடல். அதுல அந்த பாசறையில யானைகள் கட்டப்பட்டுள்ளன. போர்க்களத்திலே போர் புரியக்கூடிய யானைகள், அந்த யானையை யானைகளை வர்ணிக்கக்கூடிய பாடல் தான். அதுல முதல் அடி தூங்கு கையான் ஓங்கு நடைய என்பது. ஆமா, தூங்கு கை என்றால் அசைகின்ற துதிக்கை. தூங்கு கையான் என்றால் அசைகின்ற துதிக்கையோடு, கையான் இருக்கு கையோடு அப்படின்னு அங்க உட நிகழ்ச்சி பொருள் வரும், ஒடு உருவா பொருள் வளரும். ஆண் தான், ஆண் தான் இருக்கு. தூங்கு கையான் என்றால் இல்லையா அசைகின்ற துதிக்கையான் இருக்கு. ஆனா அந்த ஆணுக்கு உடன் பொருள் கொண்டு அசைகின்ற துதிக்கையோடு ஓங்கு நடைய, ஓங்கிய நடையினை உடையன, உடையன அந்த யானைகள். ஓங்கிய நடை அதாவது கம்பீரமாக நடந்து வரக்கூடிய அந்த யானைகள் அசைகின்ற துதிக்கையோடு கம்பீரமான நடையினை உடையன என்று அப்படி பொருள்படுது. தூங்கு கையான் ஓங்கு நடைய, கையான் என்பது கையோடு, அசைகின்ற துதிக்கையோடு எழுச்சியான நடை பொருந்தியன என்று சொல்லக்கூடிய இடம். ஆமா, அதைத்தான் அறத்தான் வருவதே இன்பத்துக்கு அறத்தோடு அங்க பொருள் சொல்லி இந்த புறநானூறு பாட்டை தான் பரிமேலழகரும் அங்கே மேற்கோள் காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அருளான் என்புலி ஆண் உடன் நிகழ்ச்சி பொருட்கள் வந்தது, தூங்கு கையான் ஓங்கு நடை என்றார் போல. சரி, இன்று அருள் என்றது, அருள் சொன்னது என்ன சொன்ன, கேட்பித்தல் ஞானம் சொன்னேன். அது இந்த உரையாசிரியர் சொல்லியிருப்பதனாலதான். இன்று அருள் என்றது ஏற்புலி கூடலால் கேட்பித்தலை உணர்த்திற்று. எல்லா இடத்திலையும் அருள் என்பதற்கு கேட்பித்தல்னு பொருள் பண்ண முடியாது. இந்த பாடல்ல இந்த இடத்துல அந்த பொருள் அதை தருகின்றது. அது ஏற்கும் இடத்து கொள்ளுதல் என்று உத்தி உள்ளது, ஏற்புலி கோடல். அதுபடி இங்க கொண்டிருக்கார். ஏன்னா சீடனை கேட்க வைக்க வேண்டும் என்பது ஆசிரியன் கொண்ட கருணை தானே. ஆகவே அந்த கேட்பித்தல் ஞானத்தை இங்க அது அருள் கருணை என்று கூறுகின்றார். சரி, அப்போ தோன்ற தோன்றும் சொல்லியிருக்கார். ஆமா, கதிரவன் தோன்ற, கதிரவன் கிரணத்தோடும் தோன்ற சூரியகாந்த கல்லினிடத்தே வந்து நெருப்பு தோன்றும். அது மாதிரி ஞானாசிரியர் கேட்பித்தல் ஞானத்தோடும் தோன்ற மாணாக்கனிடத்திலே என்ன தோன்றும், கேட்டல் ஞானம் தோன்றும். எதற்காக இப்படி சொன்னார்னா, ஆசிரியருடைய ஞானம் வேறு, மாணாக்கன் ஞானம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் தனித்தனியா இருக்கு, அவரவர்களுக்கு தனித்தனி ஞானம். ஆசிரியருடைய ஞானம் வந்து மாணாக்கனை வந்து பற்றலை அப்படி சிலர் பொருள் கொண்டு விடலாம். இல்லையா, அந்த சந்தேகத்தை போக்கும் பொருட்டு தான் சொன்னார். ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு சென்று பற்றுதல் என்பது இங்க கிடையாது. ஆசிரியன் வந்து ஆகம பொருளை உபதேசிக்கின்றார் என்று சொன்னால் ஆசிரியருடைய ஞானம் போய் மாணாக்கன் ஞானத்தை போய் பற்றலை. ஆசிரியன் வந்து கேட்க வைக்க வேண்டும் என்ற கருணையோடு உபதேசிக்கின்றார். அந்த கருணையினுடைய ஆற்றலினால மாணாக்கனுக்கு கேட்டல் ஞானம் தோன்றுகிறது. ஆமா, மாணாக்கனுக்கு இந்த ஞானம் தான் இப்ப வெளிப்பட்டு தோன்றுது. ஆசிரியருடைய ஞானம் போய் மாணாக்க ஞானத்தை பற்றவில்லை. அதை சங்கிரமம் என்று கூறுவார்கள் சமஸ்கிருதத்துல. அந்த சங்கிரமம் வந்து சடப்பொருள்களுக்கு இடையே தான் உண்டே ஒழிய சித்தப்பொருள்களுக்கு இடையே சங்கிரமம் கூடாது என்பது சிவாகம நூல் துணிவு. சிவாகமம் தான் இந்த மாதிரி நுட்பங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்றது. ஆகையினாலே சொன்னார், ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும் வழி, அதாவது உரைக்கும் போது ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும் வழி ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அறுத்தற் பொருட்டு. அந்த சந்தேகத்தை போக்கும் பொருட்டு சென்று இல்லையா, ஆசங்கை அறுத்தற் பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். தோன்ற தோன்றும், அதாவது ஞானாசிரியன் தோன்ற மாணாக்கனிடத்திலே கேட்ட ஞானம் தோன்றும். இதனால என்ன தெரியுதுன்னா, அங்க சூரியனுடைய ஒளியே போய் அப்படியே போய் இதுல இதை வந்து சந்திரகாந்த கல்லிடத்துல போய் என்ன, அந்த சூரியனுடைய ஒளியேவா சந்திரகாந்த கல்லிடத்தை வந்து நெருப்பா வருது? இல்ல, சந்திரகாந்த கல்லிடத்துல நெருப்பு இருக்குது. அதுல இருக்கிறது நெருப்பு தான் வெளிப்படுது, உள்ளதுதான் தோன்றும். சர்க்காரியவாதம், எல்லா கல்லும் நெருப்பை உமிழ வேண்டியதானே, சூரிய ஒளிப்பட்டா சந்திரகாந்த கல்லு தான் உமிழுது இல்லையா. ஏன்னா அதனிடத்துல இருக்குது அந்த நெருப்பு, அது சூரிய ஒளியினால வெளிப்படுது. சூரிய ஒளி அது மாதிரி பட்டதனால் அது அந்த நெருப்பை அதனால் உமிழ முடிகின்றது. அதை மாதிரி இவன் கேட்ட ஞானம் இருக்கிறது, அது தடைபட்டு இருக்கின்றது. ஆச்சாரியனுடைய கருணை வந்து அந்த தடையை நீக்குகிறது, அவ்வளவுதான். மாணாக்கண்ட இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துகின்றது, மாணாக்கனிடம் இருக்கின்ற ஞானத்தை தான் அது செம்மையாக்குகின்றதே ஒழிய ஆசிரியருடைய ஞானமே அப்படி மாணாக்கனை வந்து பற்றிவிடவில்லை. அந்த மாதிரி சென்று பற்றுதல், அதுதான் சங்கிரமம் என்று சொல்வார்கள். அந்த சங்கிரமம் வந்து சடப்பொருள்களுக்கு இடையே வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய சித்துக்கு கிடையாது என்பது சிவாகமனோர் துணிவு என்று உரையாசிரியர் சொல்கின்றார். பாருங்கள், ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும் வழி ஆசிரியன் ஞானமே மாணாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அறுத்தர் பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார். ஆசிரியன் கேட்பித்தல் ஞானத்தோடும் தோன்ற மாணாக்கனிடத்திலே கேட்டல் ஞானம் தோன்றும் அப்படின்னு அப்படி தனித்தனியா சொல்லியிருக்கார். அங்க சன்னிதி மாத்திரையால் நிகழ்வு தான், உவமை கூறியதும் அது. அதான் கதிரவனையும் சந்திரகாந்த கல்லையும் உவமையாற்றினதும் அது அந்த காரணம், அந்த நோக்கில தான். ஏன்னா சடத்துக்கு அன்றி சித்துக்கு சங்கிரமம் கூடாது, சங்கிரமம் என்று சென்று பெற்றுதல். சடத்துக்கன்றி சித்துக்கு சங்கிரமம் கூடாது என்பது சிவாகம நூல் துணிவு என்க. அப்புறம் நேரியன் என்பதனால் உயிர்க்குயிராக இருக்கின்றான் இல்லையா, அணுவை ஓர் அண்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேரியன் நுணுக்கமானவன், அதனால உயிர்க்குயிராக விளங்குகின்றான் இல்லையா. அண்டத்தை அணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவனாகவும் விளங்குகின்றான், பரியனாகவும், அதனால எங்கும் வியாபித்து நிற்கின்றான். இதுதான் வந்து ஈற்றடியின் கருத்துன்னு உரையாசிரியர் சொல்கின்றான். அணு ஓர் அண்டமாம்படி நேரியன் ஆகலால் உயிர்க்குயிராதலும், அண்டம் ஓர் அணுவாம்படி பரியனும் ஆகலால் எங்கும் நிற்றலும் பெறப்படும் என்பார். நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை என்றார். முன் நிகழ்ந்தது என்பதனை யாண்டும் கூட்டுக, அதான் முன் நிகழ்ந்து தோன்றும்னு ஈற்றடியில் இருக்கு இல்லையா, அதுல முன் நிகழ்ந்து என்பதென்ற தொடரை தோன்றும்னு வர்ற இடத்துல பூரா கூட்டிக் கொள்ள வேண்டும். அதான் முன் நிகழ்ந்தது என்பதனை யாண்டும் கூட்டுக. முன்னிகளும் தோற்றம் என்ன அப்படின்னா சவிகற்பத்துக்கு முன்னாள் நிகழும் நெருவிகற்பம் சொன்னேன், அது இங்க உரையாசிரியர் சொல்லியிருப்பது ஒன்றுதான். அது சொல்றாரு பாருங்க, முன்னிகளும் தோற்றமாவது சவிகற்பத்துக்கு முன்னாக நிகழும் நெருவிகற்ப தோற்றம். இவ்வளவு நுணுக்கமான உரைகள். இதனாலே கேட்டர் ஆமாறும் அதன்கண் நிகழும் அனுபவமும் கூறப்பட்டன. இதனால கேட்டர் என்பது என்ன, அது அந்த கேட்டல் ஞானத்தின் போது நிகழக்கூடிய அனுபவங்கள் என்ன, மாணாக்கனுக்கு நிகழும் அனுபவங்கள் என்ன என்பது இந்த பாடலால சொல்லப்பட்டது என்று ஆசிரியர் எடுத்துரைக்கின்றார். ஆகையினாலே கேட்ட ஞானம் என்பது அது மாணாக்கனிடம் இருக்கும் ஞானம்தான். ஆனால் அது மாணாக்கனுடைய திறமையால் மட்டும் அது உண்டாகவில்லை. ஆசிரியன் வந்து இவனுக்கு கேட்டல் நிகழ வேண்டும் என்ற ஒரு திருவுள்ள கருத்தோடு கருணையோடு அவன் எழுந்தருடுவதனாலே அவனுடைய அந்த சந்நிதி விசேடத்தாலே தான் மாணாக்கனிடம் கேட்டல் ஞானம் விளங்கி தோன்றுகிறது. இது எதை போல என்றால் சூரியகாந்த கல்லிலே நெருப்பு வெளிப்படுமேயானால் அது சூரியகாந்த கல்லினுடைய திறனால் மட்டும் வெளிப்படவில்லை, அதனிடத்திலே இருக்கின்ற நெருப்பு தான் வெளிப்படுகின்றது. ஆனால் அது வெளிப்படுவதற்கு காரணமாக இருப்பது என்னவென்றால் கதிரவனுடைய சன்னதி இல்லையா, கதிரவன் சன்னதி கிடைத்தவனால் அதற்கு நெருப்பை வெளிப்படுத்த முடிகின்றது. அதுபோல ஞானாசிரியனுடைய அந்த உபதேச கருணையினாலே மாணாக்கனிடத்திலே இந்த கேட்டல் ஞானம் விளங்கி தோன்றுகின்றது என்று அருமையாக இந்த பாடல் சொல்கின்றது. ஆக ஆசிரியன் மாணாக்கனை கேட்க வைக்க வேண்டும் என்ற கருணையோடு தோன்றுகின்றார், கேட்பித்தல் ஞானத்தோடு தோன்றுகின்றார். ஆசிரியன் கேட்பித்தல் ஞானத்தோடு தோன்றுகின்றார்னு சொன்ன மாதிரி அங்க ஓமையிலையும் சொன்னார உரையில, அது ரொம்ப சிறப்பானது இல்லையா. செய்ய சுடர் தோன்றியிடம்தான் இருக்கு, செய்ய சுடர் கிரணத்தோடும் தோன்றியிட என்று சொல்லி உரையில சொன்ன பகுதி மிக மிக அற்புதமானது. தனது கிரணத்தோடும் தோன்றும் ஞாயிற்று சன்னதி மாத்திரையானே சூரியகாந்த கட்டிடத்தில் நெருப்பு தோன்றது, அது மாதிரி கேட்பித்தல் ஞானத்தோடும் தோன்றுகின்ற ஞானாசிரியின் சன்னதி மாத்திரையாலே மாணாக்கனுக்கு கேட்டல் ஞானம் தோன்றுகின்றது. அப்புறம் அந்த கேட்டல் ஞானத்தை அடிஞானம்னு சொன்னது மிக 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 அருமை. ஆமா, ஏன்னா அது முதலாவதான ஞானம், இந்த நால்வகை சிறப்பு ஞானங்கள்ல முதலாவதாக விளங்கக்கூடியது அந்த கேட்டல் ஞானம் இல்லையா. அதனால இரண்டாம் கிழக்கின் ஞானம் என்பவற்றுள் முந்திய ஞானம், முந்திய ஞானம் அந்த கேட்டல் ஞானம் தான், அதனால அது அடிஞானம் என்று சொன்னார் இல்லையா. அடிஞானம்னா திருவடி ஞானம் என்று கூட பொருள் சொல்லிட்டு போகலாம். ஆனா அது அதனும் நுணுக்கமாக கேட்டல் ஞானம் என்று சொன்னார்கள். ஏன்னா சிந்தித்த ஞானம் தெளிந்த ஞானம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாட்டை சொல்ல போறார். அடிஞானம்னு சொன்னா அது பொதுவா எல்லாத்தையும் எல்லாம் நாளையும் சேர்த்தே குறிக்குமே, அதனால இந்த இடத்துல கேட்டல் ஞானம் தான் இந்த பாடல சொல்லப்படுவது என்று சொல்லி மிக அற்புதமாக அதுக்கு பொருள் சொன்னார்கள். அதே மாதிரி முன் நிகழ்ந்து என்பதை இடந்தோறும் தோன்றும்னு சொல்லக்கூடிய இந்த தோன்றும்னு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் முன் நிகழ்ந்து என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்பவுமே தெளிவுற தோன்றிச்சுன்னா அப்புறம் சிந்திக்க வேண்டாம் இல்லையா. கேட்டலுக்கு அப்புறம் சிந்தித்தல் வருகின்றது, சிந்தித்தலுக்கு அப்புறம் தான் தெளிதல். இப்பவுமே சிவம் தெளிவுற காட்சி பட்டு விட்டது, எல்லாம் தெளிவுற காட்சி பட்டு விட்டதுன்னா அப்புறம் தெளிவு வந்து விட்டதுன்னு அர்த்தம். ஆகவே இப்ப நிர்விகற்பமாகத்தான் காட்சிப்படுது, இனி சிந்திக்க சிந்திக்க தான் தெளிவு கிடைக்கும். ஏன்னா நெருகற்பமா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு பொருள் என்று பார்க்கின்றோம் இல்லையா. ஆமா, அதுக்கப்புறம் மேலும் விவரமாக பார்க்கணும்னா நான் அறிந்து கொள்ளணும்னா நம்ம சிந்திக்க வேண்டும், அந்த அந்த காட்சியில நம்ம மேலும் மேலும் ஈடுபட வேண்டும். ஆகவே இது கேட்டல் ஞானம், இது அடிஞானம் தொடக்க நிலைதான். அப்ப இதுல நெருகற்பமாக எல்லாம் காட்சிப்படுகின்றது என்று சொல்லி ஆசிரியர் அருமையாக சொல்கின்றார். அதை முன்னிகழ்ந்துன்னு ஒரு இடத்துல தான் ஆசிரியர் வைத்திருக்கின்றார். உரையாசிரியர் அதை வந்து தோன்றும்னு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் முன்னிகழ்ந்து என்பதை சேர்த்துக் கொள்ளணும் சொல்லி எவ்வளவு நுணுக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப ஞான சாத்திரங்களுக்கு பொருள் சொல்லணும்னா அது எப்படிப்பட்ட பெருமை வேண்டும் இல்லையா? அது தனி ஒருவருக்கு வந்துவிடக்கூடிய பெருமையா இல்லை, அது வந்து ஞான பரம்பரையிலே சேர்ந்த விசேடத்தால் வரக்கூடியது இல்லையா? ஆகையினாலே அந்த ஞான பரம்பரையில சேர்ந்த ஒரு தவ பயன், பெரும் தவ பயன், அந்த மாதவ பயனானது நம்முடைய உரையாசிரியத்திலே நிரம்ப இருப்பதனாலேதான் அவர்கள் இத்துணை நயமாக சிறப்பாக அதிலே ஒளிந்திருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நாம் உளங்கொள்ளும்படி எடுத்து எடுத்து காட்டுகின்றார்கள். ஆகையினாலே முன்னிகழ்ந்து என்பதை வந்து சிவன் தோன்றும் என்ற இடத்துல சிவன் முன்னிகழ்ந்து தோன்றும் இல்லையா? அப்புறம் தன்னுள்ளேன்னு ஒரு இடத்துல இருக்கு, அதை முன்னாலேயும் கூட்டிக் கொள்கின்றார்கள். தன்னுள்ளே தானும் தோன்றும், அந்த இடத்துல தன்னுள்ளே என்பது பதியின் உள்ளே, சிவத்தின் உள்ளே, சிவத்தின் உள்ளே தானும் தோன்றும், ஆன்மா வகை தானும் தோன்றும், அந்த இடத்துல முன்னிகழ்ந்து சேர்த்துக்கணும், தானும் நிர்விருப்பமாக தோன்றும். அப்புறம் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே முன்னிகழ்ந்து தோன்றும் சொல்லும்போது உலக வேதங்கள் எல்லாம் தன்னுள்ளே, இந்த இடத்துல தன்னுள்ளேங்கிறது ஆன்மாவாகிய தன்னுள்ளே, ஆன்மாவாகிய தன்னுள்ளே முன்னிகழ்ந்து தோன்றும். அப்புறம் ஈற்றடியில பாருங்க, அந்த நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும். இதை எப்படி நிரல் நிறையாக கொண்டார்கள் பாருங்க, நேரியனாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலை முன்னிகழ்ந்து தோன்றும் இல்லையா? நுணுக்கமானவனாக இருப்பதனால அவன் உயிர்க்குயிராக விளங்குறான், அந்த நிலையும் நிர்விருப்பமா தோன்றுது மாணாக்கனுக்கு. சிவம் பரியனாய் இருப்பதனால எங்கும் நிறைந்து நிற்கின்றான், அந்த நிலையும் நிர்விருப்பமா தோன்றுது. அப்ப இதை எப்படி நிரல் நிறையாக கூட்டி காட்டினார்கள், நேரியனாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலை முன்னிகழ்ந்து தோன்றும், பரியனுமாய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும் என்று ஒரு பாடல எத்தனை அற்புதமான நயங்களை எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். எவ்வளவு அரிய செய்திகளை எல்லாம் அதிலே அடங்கி இலைமறை காயாக இருக்கக்கூடிய அந்த அரிய விளக்கங்களை எல்லாம் எத்துணை சிறப்பாக உரையாசிரியர் நமக்கு எடுத்து காட்டியுள்ளார்கள். இதே போலத்தான் வருகின்ற ஒவ்வொரு பாடலிலும் உரையாசிரியர் நமக்கு அருள் இருக்கின்றார்கள். அதன் மூலம் நூலாசிரியனுடைய அளப்பரிய பெருமையினை நாம் எல்லாம் உணர்ந்து உய்வதற்கு துணை செய்கின்றார்கள் என்று கூறிக்கொண்டு இனி வருகின்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை ஆகிய பற்றி விளக்கிக் கொள்ளக்கூடிய பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக காண இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையினை நிறைவு செய்து கொண்டு இந்த ஞான சாஸ்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசி குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் தெரிவித்துள்ளார்.